புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக நுகர்வோர் உரிமைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தமிழ்நாடு மக்கள் நுகர்வோர் பேரவையின் மாவட்ட தலைவர் திரு வி விஸ்வரத்தனம் அவர்கள் நுகர்வோரின் உரிமைகள் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தமிழ்நாடு மக்கள் நுகர்வோர் பேரவையோட திண்டுக்கல் மாவட்ட தலைவர், மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவராக கொண்டு செயல்படும் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர், மேலும் நுகர்வோர் பாதுகாப்பில் சிறந்த இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் பொது விநியோக திட்டத்தில் ஒட்டன்சத்திரம் வட்டம் கண்காணிப்பு உறுப்பினராக செயல்பட்டு வருகின்றேன். நுகர்வோர் உரிமைகள் தினம் விழா, அதை தங்களுடன் அனைவருடன் அது சம்பந்தமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
சார், இப்போ மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற வகையில வந்து மனிதனுக்கு உள்ள உரிமைகளுக்காகவே ஒரு பிரிவாக நுகர்வோர் வழக்கு ஆரம்பிச்சு அதன் மூலியமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. அந்த வகையில இன்றைய தினம் சர்வதேச நுகர்வோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. முதலில் இதை எப்போ ஆரம்பிச்சது, எந்த காலகட்டத்தில் இது துவங்கப்பட்டது, இதோட வரலாறை முதல்ல தெரியப்படுத்துங்க சார்.
1962 மார்ச் 15 தேதி அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜான் எஃப் கென்னடி, அவர்தான் ஜனாதிபதி, அவர்தான் முதல் முதலாக அந்த 1962 மார்ச் 15 தேதி நுகர்வோருக்கென்ற உரிமையை பிரகடனப்படுத்துகிறார். பாராளுமன்றத்தில் அவர் அதை வந்து பகிரங்கமாக அறிவிக்கிறார், நுகர்வோருக்கு இந்த உரிமைகள்லாம் வேணும் அப்படின்னு அவர் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது, அதில் கன்சியூமர் இன்டர்நேஷனலோட ஒரு பிரதிநிதி அன்வர் பாசல்ங்கிறவர் அதை முன்மொழிந்து, இன்றைய தினம் உலக அளவில் உள்ள அனைத்து நுகர்வோர்களும் உரிமைகள் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் முன்மொழிஞ்ச பின்னாடி, அதிலிருந்து 1962 இன்றைய தினம் வரை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15 தேதி உலகத்தில் உள்ள அனைத்து நுகர்வோர்களும் விழிப்புணர்வு பெறும் வகையில் இந்த நுகர்வோர் தின விழா உரிமை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது சார்.
இப்போ நுகர்வோர்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எந்த வகையில அடிப்படையான விஷயமா அவங்க செயல்படக்கூடிய தகவலா இருக்கு
சார்? நுகர்வோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எங்க நம்ம பேமெண்ட் பண்றோம், பணம் கொடுத்து எங்க ஒரு பொருளை வாங்குறோம், எங்க ஒரு சேவையை வாங்கி அனுபவிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம நுகர்வோருங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள வந்துடுறோம். அந்த சேவையை வாங்கும் பொழுதும் அந்த பொருளை வாங்கும் பொழுதும் அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் பிரச்சனைகளை கேட்கும் பொழுது அதற்கான உரிமையை நாம் பெறுகின்றோம். அப்போ ஒன்று, நம்ம பணம் கொடுத்து ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்டோ பர்ச்சேஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம நுகர்வோருங்கிற அடையாளத்துக்குள்ள வருவோம். அதை ஒன்று பேமெண்ட் பண்ணிட்டு, இல்லை பேமெண்ட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம், இல்லை பார்ட்லி பேமெண்ட் பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதி பணம் அப்புறம் தர்றேன்னு சொல்லலாம், எந்த வகையிலையாவது பணத்தை கொடுத்து அனுபவிக்கக்கூடிய சேவைகளும் வாங்கக்கூடிய பொருட்களும் பெறுகின்ற நபர் ஒரு நுகர்வோர்கள் அடையாளத்துக்குள்ள வந்துருவாருங்க சார்.
இப்போ நுகர்வோர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொருளை வாங்குறோம், இல்லை ஏதேனும் ஒரு தவறுகள் நடக்குதோ, இல்லை ஏதேனும் ஒரு சம்பவங்கள் பற்றிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற வகையில் வந்து அவங்களுக்கான உரிமைகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்குது, அது அடிப்படையாக அதை வச்சு என்ன செய்யலாம் சார்?
கண்டிப்பாக நம்ம வந்து நுகர்வோர் உரிமையை அனைவருமே அறிந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான சமாச்சாரம், ஒரு பொருள் தயாரித்து சந்தைக்கு வருது விற்பனைக்கு வருது அப்படின்னா அந்த பொருள் வந்து நுகர்வோர் பயன்படுத்தும் பொழுது அது பாதுகாப்பை கொடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டதா தயாரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சார். அப்போ ஒவ்வொரு நுகர்வோருக்கும் பாதுகாப்பு உரிமை இருக்கு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறோம், நம்ம வீட்டு அயன் பண்ற பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த அயன் பாக்ஸ் வந்து சேஃப்டியான அயன் பாக்ஸா, சரியான தரத்துல செய்யப்பட்டதா அப்படின்னு பார்க்கணும். அது யாரு பார்ப்பாங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரி ISI முத்திரை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ISI முத்திரை பதிக்கப்பட்ட மின்சாதனங்கள் அப்படின்னா அது பாதுகாப்பானது, அப்போ நம்ம நம்பிக்கையை அதை வாங்கலாம். அப்போ நுகர்வோருக்கு ஒரு பொருளை பயன்படுத்தும் பொழுது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதான வகையில இருக்கா, தயாரிக்கப்பட்டிருக்கான்னு அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொருள்கள் இருக்கு, அப்போ நமக்கு பாதுகாப்பு உரிமையின் மொத உரிமை வந்துடும் சார். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமைன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறைய சர்வீஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மொபைல் சர்வீஸே நெட்ஒர்க்கே யூஸ் பண்றோம்னா எந்த இதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் நமக்கு நுகர்வோருக்கு இருக்கு. ஒரு கடைக்காரரோ ஒரு விற்பனையாளரோ இதைத்தான் நீங்க வாங்கணும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மள டிமாண்ட் பண்ண முடியாது. நமக்கு சூஸ் பண்ற ரைட்ஸ் இருக்கு. அப்ப தேர்ந்தெடுக்கும் உரிமை ரெண்டாவது உரிமையா நமக்கு வந்துருதுங்க சார். மூணாவது உரிமை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் பெறும் உரிமை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு டீ தூள் வாங்குறோம் அப்படின்னா இந்த டீ தூள் எதனால் தயாரிக்கப்பட்டது, இதனுடைய காலாவதி தேதி என்ன, இது எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பூரா அந்த ப்ராடக்டில் இருக்கணும், அந்த பொருளில் இருக்கணும். அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை, அதாவது இன்ஃபர்மேஷன் தகவல் பெறும் உரிமைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருளை பற்றியான தகவலை நம்ம அறிந்து கொள்ள வகையில் அந்த பொருள் இருக்க வேண்டும். அப்போ அது தகவல் பெறும் உரிமை, மூணாவது உரிமையாக வந்துடும் சார். அடுத்து, சரி இந்த மாதிரி பொருள் வாங்குறோம் செய்கிறோம், நமக்கு குறைபாடு நடக்குது, ஒரு பிரச்சனை வருது, இது யார்கிட்ட போய் சொல்றது, இது யார் கேட்கறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங் ஒரு ரைட்ஸ்னு ஒன்று வரும், கேட்கக்கூடிய உரிமை. யார் கேட்பாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஆஃபீஸர் வருவாங்க, போலீஸ் சூப்ரண்ட் வருவாங்க, இது எடை துறை வருவாங்க, லேபர் ஆஃபீஸ் வருவாங்க, இவங்க எல்லாம் இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி ஃபுல்லாக அதில் ஒரு கவுன்சிலாக இருப்பாங்க. அதில் நாங்கள் என்னை போல தன்னார்வலர்கள், நுகர்வோர் விழிப்புணர்வுள்ள எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொண்ட குழு இருக்கும், அந்த குழுவுக்கு நுகர்வோரை பாதுகாக்கும் அதிகாரம் இருக்குது. அப்போ வந்து கலெக்டர்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கலெக்டர் அதை பற்றி விசாரணை பண்ணி அவங்களுக்கான குறையை தீர்த்து வைப்பார். அப்படி ஒரு அதிகார அமைப்பு இருக்கு, அது வந்து அரசு தரப்புல இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அது வந்து கேட்கும், நுகர்வோரை குறைய கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை கேட்கும் உரிமைன்னு வந்துடும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கல்வி பெறும் உரிமைம்பாங்க. அதாவது நுகர்வோர்னா என்ன, என்னத்தான் நுகர்வோர் சேவை குறைபாடு வரும், இதை எப்படி தீர்க்கலாம், எப்படி வழக்கு தொடுக்கலாம், எப்படி சமரசம் பண்ணலாம், எப்படி நம்ம நட்டத்தை ஈடு செய்யலாம், இழப்பீடு வாங்கலாம், இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு நுகர்வோர் அமைப்புகிட்ட போய் அதனுடைய அறிவுகளை பெற்றுக்கிறது, அதனுடைய நுகர்வோர் பூசல்னா என்ன, அதை எப்படி தீர்த்துக்கலாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய கல்வி பெறும் உரிமை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இழப்பீடு பெறும் உரிமைங்க சார். கன்சியூமர் கோர்ட்டு, அதாவது கமிஷனில் போய், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் இருக்கு, அந்த கமிஷனில் போய் வழக்கு தொடுத்து நுகர்வோர் தங்கள் குறைகளை களைந்து ஏற்படும் நட்டங்களுக்கு ஈடுபெறுவதற்கான உரிமை. இந்த மாதிரி ஆறு உரிமைகள் அடிப்படை உரிமைகள் சொல்லுவாங்க சார் நுகர்வோருக்கு. அதற்கடுத்து பாதுகாப்பான சுற்றுச்சூழல் வாழக்கூடிய உரிமை, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அடிஷனலாக வருங்க சார். பேசிக் ஆறு நீட்ஸ் இருக்குங்க சார். இது வந்து அவங்களோட கன்சியூமரோட ரைட்ஸ் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்ட உரிமைகள்ங்க சார்.
மனித உரிமை அப்படிங்கிற வகைக்கும் இப்போ நுகர்வோர் உரிமை அப்படிங்கிற வகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சார்?
சார், இப்போ மனித உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா விஷயத்துக்குள்ளேயும் வரும். இப்போ வந்து நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் சில உரிமைகளை மனிதருக்கு வழங்கியிருக்கு. சுதந்திரமா இந்தியாக்குள்ள எங்கே வேணாலும் போகலாம், இந்திய எல்லைக்குள்ள ஒரு மனிதன் எங்கே வேணாலும் நடமாடலாம், யாரும் அதை தடுக்க முடியாது. ஒரு இந்திய எல்லை பரப்புல ஒரு மனிதன் எங்கே வேணாலும் தொழில் தொடங்கலாம், அது யாரும் தடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு மனித உரிமை அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமையில வந்துடும் சார். ஆனா நுகர்வோர் உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பணம் கொடுத்து ஒரு சேவையை நாம அனுபவிக்கிறோம், எங்க பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி நம்ம அனுபவிக்கிறோம், அவங்க தான் நுகர்வோர். மனித உரிமைங்கிறது அடிப்படையா ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உள்ளக்கூடிய உரிமைகள், அனைத்து விஷயங்களும் அது இருக்கும். நுகர்வோர் உரிமைங்கிறது ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கி அதை அனுபவிக்கின்ற நபர் நுகர்வோர், அவருக்குள்ள உரிமை நுகர்வோர் உரிமைங்க சார்.
இப்போ அதே போல இப்போ அடிப்படையா வந்து அரசு வந்து மக்களோட நலன் கருதி வந்து எத்தனையோ செயல்பாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில வந்து இப்போ அரசோட அமைப்புல வந்து நுகர்வோருக்கான விழிப்புணர்வு, அதே நேரத்துல குறைத்திருக்கும் மையங்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
சாட்டனை ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் நுகர்வோர் பாதுகாப்பு துறைன்னு தனியா ஒரு அமைச்சகமே இருக்கு. தமிழ்நாட்டிலையும் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இரண்டும் சேர்ந்து ஒரு அமைச்சர் இருக்காங்க. அந்த அமைச்சகத்துக்கு கீழே நுகர்வோருக்கான விழிப்புணர்வை வழங்குறது பிரதானமா அவங்க வச்சிருக்காங்க. எங்களை போன்ற தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளோட இணைந்து அங்கங்க பள்ளிகள்ல, கல்லூரியில போய், பொதுமக்கள்கிட்ட போய் நுகர்வோர்னா என்ன, அவங்க எப்படி விழிப்பா செயல்படணும், அந்த தங்கம் வாங்கும் போது எப்படி விழிப்பா இருக்கணும், ஹால்மார்க்னா என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுகர்வோர்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு, மத்திய அரசு, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு துறைன்னு தனியா துறையே இருக்குங்க சார். அதுக்கான ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அதுக்கு கீழே சபார்டினேட் ஆபீசர்ஸ், தாலுகா வரைக்கும் இருக்காங்க. ஒரு தாலுகாவில் பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளை தாசில்தார் சொல்லுவோம், நம்ம உணவுப் பொருள் வழங்கல் தாசில்தார் தான் நுகர்வோர் பாதுகாப்பு துறையோட அதிகாரி, வட்டளவுல இருக்காரு. அவருக்கு அவரோட இணைஞ்சு என்ன போல தன்னார்வலர்கள்லாம் இணைஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வோம். குறைகளை வந்து அவங்க நேரடியாக அதிகாரிட்டையும் சொல்லலாம். நான் சொன்னது போல மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில புகார் கொடுத்தாலும் அரசு அதை விசாரிச்சு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிக்கு அனுப்பி அதை தீர்வு காணுவாங்க சார். இது அரசு உள்ள ஒரு கட்டமைப்பு சார், நுகர்வோர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்டமைப்புகள்.
இப்போ அந்த கட்டமைப்பு ஒரு பக்கத்து இருந்தா கூட அரசு துறையில வந்து நுகர்வோர் குறை தீர்ப்பு அமைப்பு அப்படிங்கிறது எந்த வகையில அது செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில்
இருக்கு. இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்போ பேசிக்கா வந்து நுகர்வோர்கள் அந்த காலத்துல வந்து நம்ம சிவில் கோர்ட்டை தான் அணுகிட்டு இருந்தாங்க. எல்லா நுகர்வோர் பாதிக்கக்கூடிய நுகர்வோர் உரிமையியல் நீதிமன்றத்தை ஆரம்ப காலத்துல அணுகி தங்களோட குறைகளை எல்லாம் களைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும், இப்படி ஏமாத்திட்டாங்க, ஒரு வருஷம் கூட அந்த ஃப்ரிட்ஜ் ஓடல, இப்படிலாம் பாதிச்சுட்டோம் அப்படின்லாம் முதல் வந்து உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகிட்டு இருந்தாங்க. ஆனா அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு சட்டங்களை இயற்றின பின்னாடி நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள் ஆரம்பத்துல துவங்கினது. இப்போ 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி, திருத்தப்பட்ட சட்டப்படி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு இருக்கும், மாநிலத்தில் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய அளவில் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் கமிஷன் வச்சுருக்காங்க சார். அவங்க ஒரு தலைவர் உறுப்பினர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இதை வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருக்காங்க. ஆனாலும் நேரடியாக ஒரு நுகர்வோர் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் நேரடியாக கன்சியூமர் கோர்ட்டில் அந்த கன்சியூமர் கமிஷனில் போய் வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்னாடி சில துறைகள்லேயே அதுக்குன்னு சில அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு, உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ், அதாவது வங்கிகளில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா வங்கி மேலாளர்கிட்ட நம்ம அணுகி சொல்லும்போது அவர் அதை காது கொடுத்து கேட்டு நம்ம குறைகளை நிவர்த்தி பண்ணலை அப்படின்னு பட்சத்தில் ஒம்புட்ஸ்மேன் அப்படின்னு பேங்கிங்கில் இருக்காங்க. இந்த ஒம்புட்ஸ்மேன் வந்து அந்தந்த பேங்க் வச்சுக்கிற ஆள் கிடையாது, இந்திய ரிசர்வ் வங்கி அவங்க தான் ஒம்புட்ஸ்மனை நியமனம் பண்ணுறாங்க. அந்த ஒம்புட்ஸ்மன் யார் யார் எந்தெந்த பேங்க்குங்கிறத உங்களுக்கு இந்தியன் ரிசர்வ் பேங்க் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே நமக்கு கிடைச்சிரும், யார் ஒம்புட்ஸ்மன், அவங்ககிட்ட எப்படி புகார் பண்ணலாம், இமெயில் பண்ணாலே போதும் சார். முன்ன மாதிரி ரொம்பவும்லாம் தபால் அனுப்பணும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு இமெயில் அனுப்பிச்சாலே போதும், நான் இந்த பேங்க்ல இந்த சர்வீஸை பார்த்தேன், எனக்கு இதுல டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு, இவ்வளோ பணம் கூடுதலாக வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு சர்வீஸ் பண்ணாம விட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை நம்ம இன்க்ளூடிங் இந்த ஏடிஎம்ல வித்ராவல் பண்றது கூட, அந்த வித்ராவலில் கூட பிரச்சனை வந்துடுதுன்னா குறிப்பிட்ட நேரத்தில் நமக்காக ப்ராப்பரான வித்ராவல், அலுவலகத்துக்கு நான் ஒரு பணம் அனுப்புறேன்னா ப்ராப்பரான அக்கௌண்ட்டு நான் அனுப்பிச்ச நேரத்தில் அது அந்த பணம் போய் உங்களுக்கு சேரலைன்னா எனக்கு திரும்ப வந்துடணும் அந்த பணம், வரல அப்படின்னா நான் அந்த ஓம்புட்ஸ்மெண்ட்டை போய் கேட்கலாம், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பணத்தை வாங்கலாம், மேலும் அதுக்கு நட்ட ஈடாக வங்கியிலேருந்து பணம் வாங்கலாம். இப்படி ஒரு ரைட்ஸ் இருக்குது நமக்கு நுகர்வோருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நமக்கு நம்மிடம் பிடித்தம் பை செய்யப்பட்ட பணம் நம்ம அனுப்பிய நபருக்கு போய் சேரவில்லை என்றால் நமக்கு திரும்பி வர வேண்டும். வராத தவறும் பட்சத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 50 ரூபாய் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கன்சியூமருக்கு பேங்க் வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸு நம்ம ரிசர்வ் பேங்க்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க சார். அதையெல்லாம் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஒம்புட்ஸ்மன் ஒரு அதிகாரி, குறைதீர்ப்பு அதிகாரி வங்கியில் இருக்காரு. அதுபோல நீங்கள் நம்ம தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம், அந்த மின்சார வாரியத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மின் நுகர்வோர் குறைதீர் மன்றம்னு தனி மன்றம் இருக்குது. நீங்கள் நம்ம ஏஇ லெவலில் டிஇ லெவலில் நம்ம ஏதாவது கொடுத்த புகார் களையப்படவில்லைன்னா நம்ம அந்தந்த மின் பகிர்மான வட்டத்தில் சூப்பரண்டாக இருக்கவங்க இன்ஜினியர்ஸ் வந்து தலைவராக இருப்பாங்க, அதில் ரெண்டு மெம்பர் இருப்பாங்க, அதில் ஒரு மெம்பர் எக்ஸ்பர்ட் லாயராக இருப்பார், ஒரு மெம்பர் எங்களை மாதிரி கன்சியூமர் சைடில் அவேர்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவங்க மூணு பேர் கொண்ட பெஞ்ச் இருக்கும். அங்கே புகார் கொடுத்தோம்னா ஒரு சிவில் நீதிமன்றம் போல, ஒரு உரிமையல் நீதிமன்றம் போல சம்பந்தப்பட்ட மின்சார அந்த ஏஇடிக்கு இப்போ நம்ம புகாரை வாங்கி அனுப்பிச்சு அவங்கள வர வச்சு விசாரணை பண்ணி மனுதாரரையும் அதிகாரியை வச்சு விசாரணை பண்ணி சரியான நடவடிக்கை எடுத்து கொடுக்க வேண்டியது அந்த மின் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தோட வேலைங்க சார். அந்த மாதிரி மன்றமும் இருக்கு. இப்ப நான் சொன்னது போல இது பேங்க்கு, இபி, இன்சூரன்ஸ், இதுக்கு எல்லாம் ஒம்புட்ஸ்மென்ட் இருக்காங்க. இவங்க கிட்டையும் போய் நமக்கு நிவாரணம் கிடைக்கலனா அடுத்த கட்டமா நம்ம மாவட்ட நுகர்வோர் ஆணையத்திடம் புகார் செஞ்சு காம்பன்சேஷனோட நம்ம இழப்பீடோட நிவாரணம் பெறலாம் சார். இது ஒரு சிஸ்டம் இருக்கு எல்லா கவர்மெண்ட் செக்டர்லயும் இருக்குங்க சார்.
இப்போ பொதுவாக அதிகமாக வந்து மக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவுப் பொருள் சம்மந்தமான வகைகளில் தான் அதிகமாக சில பாதிப்புகள் வருது. சாதாரணதாக நமக்கே தெரியாமல் வாங்கிட்டு போய் அங்கே போய் ஏதாவது ஒரு உபாதைகள் ஆகிறது, இந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவு சம்மந்தமான வகைகளில் ஃபுட்ஸ் ஐட்டத்தில் இந்த மாதிரியான வகையில் ஏற்படும் பட்சத்தில் புகார்.
இப்போ சார், இந்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றப்பட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பு துறையினே தனித்துறை இந்திய அளவில் வந்திருக்கு சார். ஒவ்வொரு மாநிலத்திலிருக்கும் மாவட்டத்திலும் இருக்குது. அந்த உணவு பாதுகாப்பு துறை அலுவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பார்ப்போம், அங்கங்க போய் ஹோட்டல் ரைடு பண்றாங்க, நிறைய காலாவதியான உணவுகளை கைப்பற்றுறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வட்ட அளவுலையும் இருக்காங்க சார். ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் ஆய்வாளர்னு சொல்லி இருக்காங்க, ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு இருக்காங்க. அவங்க வந்து அப்பப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உணவகத்திலையும் போய் ஆய்வு பண்றது, குளிர்பான கடைகளை போறது, டீ கடை, பேக்கரி, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு கம்ப்ளைண்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், நம்மளோட ரகசியங்களை அவங்க பாதுகாத்து வச்சுக்குவாங்க. அவங்க போய் அந்த கடையை விசாரணை பண்ணி அங்கே என்ன தவறு நடக்குதோ கண்டுபிடிச்சு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட தண்டத்தை கொடுத்து அபராதத்தை கொடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க சார். இது உணவு பாதுகாப்பு துறையினே தனியாக ஒரு துறை இயங்கிட்டு இருக்கு, ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லி. இவங்க வழக்கமா நம்ம நுகர்வோரே புகார் கொடுக்கலாம். சாதாரணமா ஒரு கடையில போறோம், அங்க ஒரு ஹைஜீனிக்கா இல்ல, உணவுகள் தரமா இல்ல, பேக்கரி சரியா இல்ல, ஈ முச்சுட்டு இருக்கு, ஒரு பாதுகாப்பான இடத்துல உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படவில்லைன்னா நம்ம நேரடியா அந்த ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டருக்கு போய் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கு, இதை நீங்க வந்து ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலாம். அப்ப உணவு, நீங்க சொன்னது போல உணவுகள் எல்லா இடங்களையும், ஒரு ஃப்ரூட்ஸே விற்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸை போய் அவங்க செக் பண்ணலாம். நமக்கு இப்போ நான்வெஜ், மீன், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி கடைகளை அவங்க ஆய்வு பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஒரு தரம் இருக்குது சார். அந்த தரத்தை விட குறைவான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்கிறாங்கன்னா அவங்க போய் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அரசு அவங்களுக்கு வழங்கியிருக்கு. நுகர்வோரான நாம போய் அதை புகாராக கொடுக்கறதுக்கு முதல் முன் வரணும். நமக்கு என்ன போனா போகுதுன்னு விட்டுற வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. துறைகள் இருக்கு, அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டியது ஒவ்வொரு நுகர்வோரோட உரிமை. அதை நம்ம செய்யறது இல்லை, அது நம்ம கடமை, அதையும் நம்ம செய்யறது இல்லை. அதனாலதான் அந்த துறை வந்து ஒரு அமைதியான துறையா தெரியுது. நீங்க புகார்கள் கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா எல்லா உணவகங்களையும், பேக்கரிகளையும், பழக்கடைகளிலும் எல்லா ஆய்வும் அவங்களுக்கு பண்றதுக்கான ரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்குங்க சார்.
இப்போ அந்த நுகர்வோர்கள் நீதி பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிற வகையில என்ன மாதிரி பெறக்கூடிய வழிமுறைகள் இருக்கு சார்?
அதுதான் சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு பேஸா ஒரு புகார் வருது, நம்ம ஒரு பாதிச்சிட்டோம்னா அந்த நிறுவனத்தோட முதல்ல ஒரு கடித தொடர்பு வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பொருள் வாங்கினேன், இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு ஒரு 15 நாளுக்குள்ள திருப்பி கொடுத்துருங்க, பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லணும். அவங்க அதை செய்யலைங்கிற பட்சத்துல எங்களை மாதிரி ஒரு நுகர்வோர் அமைப்புகள்கிட்ட போய் நீங்க வந்து இதை கேட்டு கொடுங்கன்னு சொல்லி வழக்கு தொடுக்க சொல்லி நாங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். இல்லைன்னா அவங்க நேரடியா வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்கலாம். இதெல்லாம் சரியா பண்ணல அப்படிங்கிறப்ப நீதி பரிகாரம்ங்கிறது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தான், அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குங்க சார். ஒரு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் அந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு இருக்கு. தவறு செய்த ஒரு உற்பத்தியாளர், ஒரு விற்பனையாளர் மீது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. மேலும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் அபராத தொகை விதிக்கக்கூடிய அதிகாரம் அந்த ஆணையத்துக்கு இருக்கு. இது இல்லாம பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு இழப்பீடு கொடுக்க சொல்ற உரிமை அந்த ஆணையத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட நுகர்வோர் ஒரு சட்டப்படி ஒரு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல வழக்கா தொடுக்கும் பொழுது அது 2 மாதங்கள் அதிகபட்சம் 3 மாதங்களுக்குள்ள அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு இழப்பீடும், ஒரு பொருள் தரமில்லாத பொருளை கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை திரும்ப அந்த கம்பெனி வாங்கிட்டு தரமான பொருளை திரும்ப கொடுக்கணும், அல்லது அந்த பொருளுக்கு வாங்கின காசை பணத்தை அந்த நுகர்வோருக்கு அவங்க திரும்பி கொடுக்கணும். இது இல்லாமல் அவளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கணும். இது வந்து பேஸில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஒரு கோடி வரைக்கும் நம்ம புகார் பண்ணலாம் சார். இப்போ நம்ம ஒன்று பொருள் வாங்குறோம், அந்த பொருளோட மதிப்பு 1 கோடி வரைக்கும் நம்ம மாவட்டத்திலே வழக்கு தொடுத்துக்கலாம். வேற எங்கு மாநில அளவு சென்னைக்கு போக வேண்டாம், டெல்லிக்கு போக வேண்டாம், மாவட்டத்துக்குள்ளேயே வழக்கு தொடுத்துக்கலாம். அந்த வழக்கு தொடுக்கும் விதமும் வந்து முன்ன மாதிரி பேப்பர்ல எழுதிட்டு கொண்டு போய் பண்ணணும் அப்படிங்கலாம் இல்லை, இப்போ ஆன்லைன்லேயே பெட்டிஷன் அனுப்பலான்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆன்லைன்ல மெயில் பண்ணாலே போதும், அது புகாராக பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு வர வச்சு ரெண்டு பக்கம் விசாரணை செய்து பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு நான் சொன்னது போல இழப்பீடும் இழந்த தொகையும் மன உளைச்சலுக்கான இழப்பீடும் சேர்த்தி நம்ம நீதி பரிகாரம் பெறலாம் சார். இதுக்கு வந்து எங்களை போன்ற தன்னார்வ நுகர்வோர்கள் உறுதுணையா இருப்பாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா வக்கீல் வைக்கணுமானா இல்லை, எந்த ஒரு பாதிக்கப்பட்ட நுகர்வோரும் வழக்கறிஞர் உதவி தேவையில்லை, தானே என்ன பிரச்சனையோ அழகா போய் சொல்லி அழகா வாதிட்டு அழகா ஜெயிச்சு அவளுக்கான பரிகாரத்தை பெறலாம் சார். இது நீதி பரிகாரம் பெறக்கூடிய முறைகள் சார்.
சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கு வந்து பல தகவல்களையும், நுகர்வோர்னா யாரு, அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய உரிமைகள் வந்து இருக்கு, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த செயல்பாடுகள் என்ன செய்து நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டலாம், அதே நேரத்தில் பாதிப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிற வகையில் வழக்கு தொடுக்கும் விதமாக இருக்கட்டும், சட்டத்திட்ட ரீதிகளும், அதே நேரத்தில் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும். இது போன்ற பணியை தொடர்ந்து உங்களைப் போல உள்ளவங்க மக்களுக்கு சேவை செய்வதால் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த நிகழ்வின் மூலம் இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு சம்பந்தமான தகவல்களை கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாக மக்கள் நுகர்வோர் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற தகவல்களை கேட்டு அறிந்த நுகர்வோர் ஆர்வலர்களும் இது போன்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் செலுத்தும்படி அவர்களுக்கும் இந்த வகையில் நான் சார்ந்த தமிழ்நாடு மக்கள் நுகர்வோர் பேரவையின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நேயர்களே, இதுவரை உலக நுகர்வோர் உரிமைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தமிழ்நாடு மக்கள் நுகர்வோர் பேரவையின் மாவட்ட தலைவர் திரு வி விஸ்வரத்னம் அவர்கள் வழங்கிய நுகர்வோர் உரிமைகள் குறித்த பல தகவல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.